بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. نقولنا لما إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் சென்ற வாரம் வியாழக்கிழமை சூரத்துல் ஹுஜராத் என்ற அந்த அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதிகளுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். உண்மையில் அந்த சூராக்கள், அந்த சூரா பல விஷயங்களை, ஒரு 12-13 விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு சூரா என்கின்ற அறிமுகத்தோடு, ஒரு சில முக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதோடு, இன்னும் ஒரு சில ஒழுக்க முறைமைகளையும் நாம் அதில் என்ன செய்தோம், பார்த்தோம். அதுக்கு பின்னால் இரண்டாவது கட்டமாக அதிலே நாம் ஒரு தவறான செய்தியை எப்படி அணுக வேண்டும், சரியான செய்திகளை உறுதிப்படுத்திக் கொள்வது எவ்வாறு என்பது பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா அந்த சூராவிலே, இப்போ நான் இதுவரைக்கும் நாம் பார்த்தது 8 வசனங்கள் வரைக்கும் என்ன செய்தோம், நாம் பார்த்தோம். இப்பொழுது 9வது வசனமாக அந்த 9வது வசனத்தில் இருந்து தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா அந்த சூராவில் சகோதரத்துவத்தை பற்றி சொல்வதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த முழு சூராவிலும் சகோதரத்துவத்தை பற்றி அல்லாஹு தஆலா நிறைய வலியுறுத்துகிறார். இந்த இந்த விஷயங்களை தாண்டி 9வது வசனமாக சகோதரத்துவத்தை பற்றி அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். இந்த சகோதரத்துவத்தை அல்லாஹு தஆலா அந்த சூராவிலே சொல்லக்கூடிய அந்த முறையுடைய அழகு, அந்த அந்த ஒழுங்குமுறைகளை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையிலேயே இன்றைய கால சூழ்நிலையில், இன்றைக்கு அதாவது முஸ்லிம் சமுதாயத்துடைய இந்த நிலையில், இன்றைக்கு உலகத்துடைய நிலையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மிக முக்கியமான செய்திகளை அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். இரண்டு விஷயங்களை அல்லாஹு தஆலா அந்த சூராவிலே தொடர்ச்சியாக சொல்கிறான். ஒன்று சகோதரத்துவம், இரண்டாவது செய்தியாக என்ன சொல்வான், மனித சமுதாயத்துக்கு இடையிலான அந்த இணைப்பு. இது சம்பந்தமாகவும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆரம்பமாக எப்படி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், முஃமின்களில் இரண்டு கூட்டம், இரண்டு பிரிவினர் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொண்டால், சச்சரவில் ஈடுபட்டால், அவர்கள் இருவர்களுக்கு மத்தியில், அந்த அவர்கள் இருவருக்கு மத்தியில், அந்த இரண்டு கூட்டத்தாரனுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், சீர்திருத்தம் செய்து வையுங்கள். ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால், இரண்டு பேர் பிரச்சனை படுறாங்கன்னு சொன்னால், நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு இடையில் நீங்கள் சீர்திருத்தம் செய்ய வையுங்கள். அப்படி சீர்திருத்தம் நீங்கள் செய்கிற நேரத்தில், சீர்திருத்தம் செஞ்சுட்டு அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அடுத்த கூட்டத்தின் மீது அத்துமீறுது. சீர்திருத்தம் நடந்து கொண்டிருக்குது, சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு கூட்டம் அடுத்த கூட்டத்தினர் மீது அத்துமீறினால், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையின் பக்கம் அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும், எவர்கள் அத்துமீறினார்களோ அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். இந்த யுத்தம் எதற்கான யுத்தம், சமாதானத்திற்கான யுத்தம். சமாதானத்துக்கு எதிரான ஒரு யுத்தம் இருக்குது, சமாதானத்திற்கான ஒரு யுத்தம் இருக்குது. உலகத்தில் நம்ம சமாதானம் செய்து வைக்கணும் என்று சொன்னால், யாராவது அதில் அத்துமீறினா அவர்களோடு நம்ம சச்சரவுப்பட்டே ஆகணும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, சமாதானத்தை செய்து வைக்க முடியாது. முதலாவது குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு ஃஅஸ்லிஹு பைனஹுமா ஃஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா ஃஃகாத்திலுல் லதி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லா. இரண்டு கூட்டத்தினர்கள் தங்களுக்கு மத்தியில் சச்சரவு செய்து கொண்டால், பிரச்சனை பட்டுக் கொண்டால், நீங்கள் அவர்களுக்கு இருவருக்கும் இடையில் என்ன செய்யுங்க, சமாதானம் செய்து வையுங்கள். அப்படி சமாதானம் செய்து வைத்த பின்னரும் கூட, அல்லது சமாதானம் செய்து வைக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் அடுத்த கூட்டத்தினர் மீறி அத்துமீறினால், வரம்பு மீறினால், வரம்பு மீறினா என்ன, கை வைக்கிற அளவுக்கு, வன்முறை என்ற அளவுக்கு அவர்கள் போனால், யார் அந்த வன்முறையில் ஈடுபடுகிறார்களோ, யார் அந்த அத்துமீறுகிறார்களோ, அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், அவர்கள் இறைவனின் கட்டளையின் பக்கம் திரும்பி வருகின்ற வரைக்கும், இறைவனின் கட்டளையின் பக்கம் திரும்பி வருகின்ற வரைக்கும் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுக்கு பின்னால் அவர்கள் திரும்பி வந்து விட்டால், ஒன்றே சமாதானம் செஞ்சு திரும்பி வரணும், இல்ல யுத்தம் செய்து அவர்கள் திரும்பி வந்து விட்டால், அதை உணர்ந்து திரும்பி வந்து விட்டால், மறுபடியும் அவர்கள் இருவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வையுங்கள். எப்படி இஸ்லா இரண்டு முறை சொல்லப்படுது,
யுத்தம் ஒருமுறை சொல்லப்படுது. யுத்தம் ஒருமுறை சொல்லப்படுகிறது. சமாதானம் செய்து வையுங்கள், சீர்திருத்தம் செய்து வையுங்கள் இரண்டு முறை சொல்லப்படுகிறது. சொன்ன பின்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வ அக்ஸிது, நீதியாக நடந்து கொள்ளுங்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹு தஆலா நீதியாக நடப்பவர்களை விரும்புகிறான், நீதியாளர்களை இறைவன் விரும்புகிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, இவர்களெல்லாம் இறைவனை விசுவாசிக்கின்றார்களோ, இறைவனை நம்புகின்றார்களோ, முஃமின்கள் அந்த முஃமின்கள் சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஸ்லிஹு பைன அகவைக்கும், எனவே உங்கள் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் சீர்திருத்தம் செய்து வையுங்கள், இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்து வையுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கருணை காட்டப்படலாம், இரக்கம் காட்டப்படலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு சமுதாய ரீதியான ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய ஒரு இடம். பாருங்க, சூரத்துல் ஹுஜுராத்தில் நம்ம ஆரம்பமாக பார்த்தவைகள் எல்லாம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார், அல்லாஹுடைய ஒரு தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதற்கு மேலாக கருத்து சொல்லக்கூடிய, சப்தத்தை உயர்த்தக்கூடிய, அகௌரவமாக நடந்து கொள்ளக்கூடிய எந்த விதமான உரிமையும் இறைவனை விசுவாசம் கொண்டவருக்கு கிடையாது. அப்படி நடக்கக்கூடாது, அவர் உண்மையில் இறைவனை விசுவாசி அல்ல என்ற முதல் செய்தியை நம்ம பார்த்தோம். இரண்டாவது செய்தி என்னென்றால், அந்த தூதரோடு எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். மூன்றாவது என்ன பார்த்தோம்னு சொன்னால், தவறான செய்திகள் வருகிற நேரத்தை எப்படி அணுகணும் என்று பார்த்தோம். சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக இறைவன் என்ன சொல்கிறாண்டா, இப்ப எப்படி நீங்க நடந்து கொள்ளணும் சொன்னால், மூமின்களுக்கு மத்தியில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பகுதியை சொல்றான். இப்படி நம்பி வாழ்றாங்களே, அந்த மாதிரி வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இது மிக முக்கியமான ஒரு விஷயம், சச்சரவு இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் நாம வாழ முடியாது. அது நீங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தொடக்கம், பெரிய அரசியல் அரசாங்கம் என்கின்ற வரைக்கும் சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு இவருக்கு மத்தியில் என்றைக்கும் மனக்கசப்பு வந்ததே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்ண்டா, ரெண்டு பேர்ல ஒருவர் நயவஞ்சகமாக நடந்து கொள்கிறான்னு அர்த்தம். எப்படி இரண்டு பேர்ல ஒருவர் நயவஞ்சகமாக நடந்து கொள்கிறான் அர்த்தம். காரணம் என்ன, ஒரு மனிதன் ஒரு நாளும் 100% எல்லா சிந்தனைகளிலும் அடுத்தவருக்கு ஒப்பாக இருக்க முடியாது. ஒரு சில இடங்கள் முரண்பாடு வந்தே ஆகும். முரண்பாடு நம்ம இப்படி சொல்லலாம், நம்ம சண்டை பிடித்து பிரிந்ததில்லை, சண்டை பிடித்து நம்ம கலைந்ததில்லை, ஒருவருக்கு ஒருவர் விமர்சித்துக் கொண்டதில்லைன்னு சொல்லலாம். மற்றபடி நான் என்ன சொன்னால் இவர் கேட்பார், இவர் என்ன சொன்னால் நான் கேட்பேன், ரெண்டு பேருக்கு இடையில எந்த கருத்து மாற்றம் வந்ததில்லை என்று சொன்னால் அது தவறானது, பொய்யானது. அது தவறானது பொய்யானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இந்த ஒரு விதி இருந்தே இருக்கிறது. நம்ம யாரோட பேசினாலும் சரி, யாரோட பழகினாலும் சரி, எப்படி பழகணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்பிப ஹபீபக ஹௌனம்மா அஸா அய்யகூன லக பகீதன் யௌமம்மா வ அப்கில் பகீதக யௌம ஹௌனம்மா அஸா அய்யகூன லக ஹபீபன் யௌமம்மா. நீங்கள் யாரோடாவது நட்பு கொண்டால் அளவாக நட்பு கொள்ளுங்கள், ஒரு நாள் அவர் உங்களுக்கு எதிரியாகலாம். நீங்க யாரோடைய பகைமை பாராட்டினால் அளவாக பகைமை பாராட்டுங்கள், ஒரு நாள் உங்களுக்கு அவர் நண்பராகலாம். ஆனால் நாங்கள் எப்படி நட்பாகிட்டோம்னு வைங்க, இனி இவர் தான் என் உயிர் விரலாட்டி ஆள் இல்லை என்ற அளவுக்கு எல்லா ரகசியம் அவனை பத்தி இவனை பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி முடிச்சிருது. பிரிந்த உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, அவனை பத்திய டோட்டல் டீட்டெயில்ஸ் எழுதிட்டிருக்கின்ற யாரு, இந்த பிரிஞ்சவர். அது போல பகமே பாராட்டினாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அவ்வளவு என்னென்ன முடியுமோ திருப்பி என்ன யோசிக்கணும்டா, நம்ம திருப்பி சேர்ந்தோம்டா, இதெல்லாம் அவன் திருப்பி கேட்டான்டா எப்படி இருக்குமெண்டு யோசிக்க, அப்படி யோசிக்க மாட்டான், அவ்வளவுக்கு எதிர்த்துறது. ஆனால் திருப்பி நகையும் சதையும் மாதிரி சேர்ந்த மாதிரி ஒரு தோற்றம் வரும். அந்த நேரத்துல எல்லாம் எவ்வளவு மனதுக்குள்ள இருக்கும். அதனால் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நட்பு பாராட்டினாலும் சரி, பகைமை பாராட்டினாலும் சரி, அளவோடு நடந்து கொள்ளுங்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சமுதாயத்தில் பிரச்சனைகள் வந்தாகும், சச்சரவுகள் வந்தாகும். சச்சரவுகளும் பிரச்சனைகளும் வருகிற நேரத்தில் எங்களுக்கு குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா, குளிர்காய வேண்டாம். என்ன முதல் விஷயம் சொல்லுது, குளிர்காய வேண்டாம். எங்களுக்கு வேணும் சண்டை பிடிச்சி சாகணும், விளங்கிட்டா நல்லதுதான், வந்துதான் ஆகணும், வராமையா இருக்கும். இப்படியான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, மனசால திருப்தியாக கூடாது. இப்படி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுது. முதலாவது இரண்டு பேர் நீங்க சண்டை பிடித்துக் கொள்கிறாங்களா, கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்கின்ற இடத்துல என்ன செய்யக்கூடாது, நம்ம இருந்துடக்கூடாது. எப்படி நடந்து கொள்ளணும், சீர்திருத்தத்துக்கு நம்ம போகணும். நாங்க என்ற அளவுக்கு என்ன செய்யணும், அட்லீஸ்ட் நம்ம சீர்திருத்தத்துக்கு போகாட்டியும் பரவாயில்ல, நம்ம சீர் குலைக்கிறதுக்கு போகாமல் தான் நல்லது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சமாதானம் பண்ண போய் சண்டையை பெருசாகிட்டு வந்துருவாங்க. போகாட்டி கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், சரியா, இவன் போனதுனால சமாதானம் செய்ய போகின்றவர்கள், ஆறுதல் கொடுக்க போகின்றவர்கள், இவர்கள்ட்ட எல்லாம் ரொம்ப பொறுமை வேணும், மிகப்பெரிய பொறுமை வேணும். யாரா ஆறுதல் கொடுக்க போறாங்கன்னு வைங்களே, கவலையில் உள்ளவருக்கு ஆறுதல் அடிக்கிறதுக்கு யாரை வந்து பேசினாங்கன்னா நீங்க பாருங்க, ரெண்டு நிமிஷம் பேச விட மாட்டான். பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கவலை நிறைய நம்ம பார்த்திக்கிறோம். பேச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கன்றுவாங்க, நிறைய கவலை பார்த்தி இதை விடுங்க என் லைஃபை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைஃப் ஸ்டோரி எடுத்து விட்டுருவார். விளங்கிட்டா? அரை மணி நேரம் அவன்ட கவலையை சொல்ல வந்தவன் இவருடைய கவலையை கேட்டுட்டு கவலை டபுள் ஆகி இதுக்கு பிறகு இந்த ஆளை நம்ம சந்திக்கவே கூடாது என்ற வெறுப்பில் என்ன செய்வான், திரும்பி போவான். இது ஆறுதல் இல்லை. முதலாவது ஆறுதல் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சொல்ற நேரத்தில் காது கொடுக்கறது. அவ என்ன சொல்றான் என்னது காதால கேட்கிற சிலர் இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க பெரிய தீர்வெல்லாம் கொடுத்தா தான் ஆறுதல் வரும், அப்படி தேவையில்ல. அவர் பேசுவதை கேட்பதற்கு ஒரு காது இருந்தா போதும், நிறைய ஆறுதல் என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். அதை கூட நம்ம செய்யறதில்லை. ஆறுதல் கொடுக்கின்றவர்களுக்கு மத்தியில் பொறுமை இருக்கணும், மிகப்பெரிய பொறுமை இருக்கணும், எல்லாத்தையும் உள்வாங்குற பொறுமை இருக்கணும். சிலர் நீங்க பாப்பீங்க, பத்து நிமிஷம் கவலைகள்லாம் சொல்லி முடிச்ச பின்னால இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு அவனுக்கு இருக்கும், ஆனால் அவன் மனசால என்ன உணர்வான்டா, நம்ம நிறைய பேசிட்டோம் போல இவருக்கு போர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோதான் இந்த பிரச்சனை அப்படின்றவாரு. நம்ம என்ன செய்வோம், இவன் முடிச்சுட்டான் அந்த சந்தோஷத்தில் திருப்பி நம்ம ஆரம்பிக்க பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன நடந்துக்கணும்டா, உங்கள்ட்ட வேறு வேறு என்ன கவலை இருக்குது அதெல்லாம் சொல்லுங்க, அப்போ தான் நம்ம ஒரு தீர்வு வாழலாம். ஏன்னா அவனை ஆர்வம் ஊட்டி அவனது கவலைகளை இன்னும் சொல்லி நம்ம கேட்கணுமே தவிர பொறுமையை நம்ம இழக்கக்கூடாது. இதே தான் சமாதானத்திலே நடக்கும். சமாதானுக்கு போகிற நேரத்தில் ஒருத்தர் ஆரம்பிப்பார் என் பிரச்சனை, இல்லை ஆரம்ப பிரச்சனையும் யாரும் இங்கே ஒருத்தரும் பேசவானா அப்படின்றவாங்க, அவ்வளவுதான் சமாதானம் வராது. சமாதானம் என்ன செய்யாது, வராது. நீங்க சமாதானத்துக்கு போகிற நேரத்தில் யாராவது பேச எழுகிற நேரத்தில் தட்டினீங்கன்னா அங்க சமாதானம் வராது, அங்க சமாதானம் வராது. அவன் பேச போறது ரைட்டா தப்பா இரண்டாவது, சரியா பேச போறானா பிழையா பேச போறானா இரண்டாவது. நீங்க போயிருக்கிறது சமாதானத்துக்கு. முதல் விஷயம் நீங்க கேட்கணும். முதல் விஷயம் நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்க கூடுதலாக உங்களுடைய திறமையை ஆய்வையும் அறிவையும் காட்டக்கூடியவர்களாக அங்கிருந்து சொன்னீங்கன்னா சமாதானம் வராது. இப்போ முதல் என்ன மேதா இருக்கணும்னு சொன்னால் சமாதானப்படுத்துகின்றவர்கிட்ட நிறைய பொறுமை இருக்கணும், நிறைய பொறுமை இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையில் நீங்கள் நிறைய காணலாம், ரசூலுல்லாஹி நடைமுறையில் நீங்கள் அதை நிறைய காணலாம். இப்போ இங்கே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை வருதா சர்ச்சை வருகிறதா, முதல் வேலை ஃபஸ்லிஹு பைனஹுமா, அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் பொய்யை முழுமையாக தடை செய்யக்கூடிய ஒரு, அதாவது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஆனால் பொய் சொல்வதை அனுமதித்த இடம் எது? சமாதானத்துக்காக. சமாதானத்துக்காக வேண்டி பொய் சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம், அந்த அந்த பொய் எதற்காக சொல்றோம், இரண்டு பேரும் சேரணும் என்பதற்காக வேண்டி. எப்படிப்பட்ட பொய்யா இருக்கணும், கேள்விப்பட்டா நல்லா பிரிகிற பொய்யா இருக்க கூடாது. இவன் பொய் சொல்லித்தான் நம்மளை சேர்த்திக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டவனா திருப்பி சேரவே முடியாத அளவுக்கு பொய்யாக செய்யக்கூடாது, அது இருக்கக்கூடாது. சமாதானமாக ஒரு பொய்யாக என்ன செய்யணும், இருக்கணும். ரசூலுல்லாஹி அதை அனுமதித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், என்ற அளவுக்கு ஃபஸ்லிஹு பைனஹுமா, அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள். இப்படி சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில் எல்லோருக்கும் உறுதியாக தெரிகிறது இவர்கள் அத்துமீறுகின்றவர்கள். ஒரு கூட்டம் இவர்களுக்கு சேர்ந்து நடப்பதிலோ சமாதானமாக போவதிலோ இவர்களுக்கு எந்த இலக்கும் இல்லை. இவர்களுடைய முழு நோக்கமும் பிரச்சனை படுறதுதான். அந்த பிரச்சனை படுறவங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவங்களுடைய எல்லா வகையிலும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கருத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க, கேட்க மாட்டோம் இடத்துல பிடிவாதமாக என்ன செய்வாங்க, திரிப்பாங்க. இந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், இது பேசப்படுறது இஸ்லாமிய ஆட்சியை பற்றி, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் நீ என்ன செய்யணும், ஃபகாத்திருல்லதி தபகி, யார் அத்துமீறுகிறார்களோ அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். அத்துமீற விடக்கூடாது, வன்முறை விசை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாதுன்னு என்ன செய்கிறது, இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு குர்ஆன் சுன்னா ஓர்டர் போடுகிறது, நீங்கள் விடக்கூடாது. அந்த அத்துமீறுகளை தடுக்கணும், அத்துமீறுகின்றவர்களை தடுக்க வேண்டும். அவர்கள் மோமின்களாக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த சச்சரவுல இடையில கூழ்ந்து என்ன செய்யணும், தடுக்க வேண்டும், போராட வேண்டும். போராடுறது எதுக்கு போராடுறது தெரியுமா, இதுக்கு போற இவனில் எவனும் மிஞ்சக்கூடாதுன்னு போராடக்கூடாது, இவன் இவனும் திருப்பி எழும்பக்கூடாதுன்னு போராடக்கூடாது. எப்படி போராடணும், மறுபடியும் சமாதானத்துக்கு வரும் வரை போராட வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, ஃபஇன் ஃபாஅத், அவர்கள் மறுபடி சாய்ந்து விட்டால் திரும்பி விட்டால் ஃபஸ்லிஹு பைனஹுமா, அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வையுங்கள். இரண்டாம் வரை சொல்றான் சமாதானம் செய்து வையுங்கள். அதுக்கு அடுத்த வரையில் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்றான் என்னன்னு சொன்னால், ஃபஸ்லிஹு பைனஹுமா பில் அத்ல், அப்படி சீர்திருத்தம் செய்கிற நேரத்தில் உங்கள்கிட்ட நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும். சிலரை நீங்க பார்க்கலாம் எப்படின்னா, சீர்திருத்தத்துக்கான அடிப்படையும் தெரிஞ்சிருக்காது, எப்படி ஒன்று அணுகணும்னு தெரிஞ்சிருக்காது, ஆனால் உலக சமாதான நீதவா மாதிரி எல்லா இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அது தெரியாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து வீதியில் ரெண்டு பேரை ஒருத்தனை போட்டு அடிக்கிறான்னு வைங்களேன், சமாதானப்படுத்த போகிறவர் வந்து என்ன செஞ்சிருவார் தெரியுமா, ஏன் சும்மா ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இப்போ விட்டுருப்போங்கன்னு சொல்லி, ரெண்டு பேரும் சும்மா சண்டை பிடிச்சிட்டாங்களே, இப்போ ஒருத்தன் போட்டு இன்னொருத்தருக்கு அடிச்சிட்டிருக்கிறான், இங்கே போய் ரெண்டு பேரும் சமாதானமாக போங்க சண்டை பிடிக்க வேணான்னா அவன் திருப்பி என்ன கேட்பான் தெரியுமா, உனக்கு அடி விழுந்தா விளங்கி இருக்க மட்டும் தான் கேட்பான், கேட்பானா இல்லையா? அப்ப சமாதானம் செய்யற நேரத்தில் முதலாவது எப்படி பேசணும் தெரியுமா? நீதியாக நீங்க சமாதானம் செஞ்சு வைக்கணும். எப்படியாவது ஒத்தனும் பேசாம ஆகணும்னு நினைக்க கூடாது. சமாதானத்தில் எப்படி நடப்பாங்க தெரியுமா? இதுக்கு பிறகு நீ ஒன்றும் பேசக்கூடாது, நீ ஒன்றும் பேசக்கூடாது, பழைய கதைகள் எதையும் பேசக்கூடாது. அது எப்படி பழைய கதைகள் எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்றது? பழைய கதையில பெரும் பெரும் மான பிரச்சனை இருந்தா, கொலை என்ற அளவுக்கு பிரச்சனை இருந்தா, கோடிக்கணக்கு சொத்து பிரச்சனை இருந்தா அமைதியாயிக்கலாமா? அமைதியாயிருக்கலாது. எது வரணுமோ, எதை பேசி தீர்க்கணுமோ அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் பிரச்சனையை காணலாம். பழைய பிரச்சனையை பேச வேண்டாம், அதை துறக்க வேண்டாம், இதை மூட வேண்டாம், இப்படி என்ன செய்வாங்க? பேசுவார்கள். எது முன்னால வரணுமோ அது முன்னால வந்து ஆகணும். எப்படி சமாதானம் செய்யணும் அப்படி சமாதானம் செய்யணும் தான் குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுது? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃப அஸ்லிஹு பைனஹுமா பில் அதில், நீதமான முறையில் சமாதானம் செய்து வையுங்கள். நீதமான முறையில் சமாதானம் செய்து வையுங்கள். ஒரு கணவன் ஒரு மனைவியை வந்து கொடுமைப்படுத்துறான், அடிக்கிறான், தொந்தரவுகள் செய்கிறான், பெரும் பெரும் கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கிறான். இப்ப சமாதானப்படுத்த போறவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இதெல்லாம் சேர்ந்து வாங்களே, சும்மா சண்டை பிடிக்கிறீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அடி வாங்குறவனுக்கு தானே தெரியும் அந்த வழி. இது சமாதானம் அல்ல, இது உனக்கு பொறுப்பு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். சமாதானம் என்ன? ரெண்டு பேரையும் பேச்சுக்கு வச்சு என்ன நடக்குது, என்ன சிக்கல், தீர்வு சொல்லி இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு நட்புறவை ஏற்படுத்துவது சமாதானம். மூடிட்டு போற சமாதானம் நினைக்கிறான். என்ன நினைக்கிறாங்க? மூடிட்டு போறது சமாதானம் நினைக்கிறான். மூடிட்டு போவது சமாதானம் அல்ல. இருவருக்கு மத்தியில் என்ன களங்கம் இருக்குதோ அதை சமாதான உள்ளத்தோடு, நீதியான உள்ளத்தோடு நம்ம அணுகணும். அணுகினம் என்று சொன்னால் பல இடங்களில் சமாதானத்தை என்ன செய்யலாம், உண்டாக்கலாம். இந்த வசனம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வா அக்சிது, நீதியாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக சமாதானம் செய்து வையுங்கள் என்று சொல்லிட்டு நீதியாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்சிதீன், அல்லாஹு தஆலா நீதியாக நடப்பவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். எப்படி நீதியாக நடப்பவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான் கொண்டவர்கள் சகோதரர்கள், ஈமான் கொண்டவர்கள் சகோதரர்கள், ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும், அந்த மாதிரி இறைவனை நம்பியவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வையுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றார். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இன்றைய காலகட்டத்தில் ஈமான் கொண்டவர்கள் சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் அப்படி என்ற இந்த வசனம் நிறைய பேருக்கு எப்படி விளங்குற என்ற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போக முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ ஈமானிய சகோதரத்துவம் என்றால் என்ன? நான் சரிகாணக்கூடிய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த ஈமானிய சகோதரத்துவம் என்ற வார்த்தை அப்ளை ஆகுமா, அல்லது இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியே போகாமல் குர்ஆனையும் சுன்னாவையும் இறைவனுடைய வழிகாட்டலை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்ல, அது மட்டும் அல்லாமல் ஈமானிய வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு வாழ்க்கை நடத்திக்கின்றிருக்கிறாங்களே, அவர்கள் எல்லோரையும் சாருமா என்று கேட்டால், நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க, நாங்கள் குர்ஆன் சுன்னாவை தேடி, ஹக்கை தேடி, உண்மையை தேடி, அதை படித்து, அதை நடைமுறைப்படுத்தி, அதை பிரச்சாரம் செய்வது என்பது ஒரு அம்சம். ஆனால் ஈமானிய சகோதரத்துவம் என்பதை பொறுத்த வரைக்கும், ஒருவர் ஈமானிய வட்டத்திற்கு வெளியே போகாத வரைக்கும் அவரது ஈமானுக்கேற்ப, அவரது செயல்பாடுகளுக்கேற்ப, அவரது கொள்கைகளுக்கேற்ப அவரோடு சகோதரத்துவம் என்பது உண்டு, எமக்கு உண்டு, அது கடமை. அவர் வந்து கொள்கையில வழிதவறியவராக இருக்கலாம், வழித்தவறியவராக இருந்தால் அந்த அளவுக்கான நேசத்தை நம்ம என்ன செய்யணும், வைத்துக் கொள்ளணும். ஆனால் இஸ்லாமிய வட்டத்துட்டு வெளியே போனவர் மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. முகத்தை திருப்பிக் கொள்கின்ற அமைப்பில், சகோதரத்துவ முறைமையெல்லாம் இல்லாத அமைப்பில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு மூமினை விசுவாசம் கொண்ட ஒருவரை நம்ம பகைத்தால் எதற்காக பகைக்கணும் தெரியுமா? அவன் திருந்துவான் என்பதற்காக பகைக்கணும். நம்ம கொஞ்சம் ஒதுக்கி நடந்தவன்டா, அவன் யோசிச்சு திருந்த வாய்ப்பு இருக்குது, அப்படி அதுக்காக பகைக்கலாம். இரண்டாவது என்ன, தொடர்ந்து பழகினவண்டா நம்ம கெட்டு போக வாய்ப்பு என்ன செய்யுது இருக்குது, இதனால பகைக்கலாம். அல்லது நம்ம பழகிறதால அவன் திருந்த போறதும் இல்லை, நான் கெட்டு போறதும் இல்லை, இதை பார்த்து நாலு பேர் எனது பிரச்சாரத்தையோ எனது வார்த்தைகளையோ நம்ப மாட்டார்கள் என்கின்ற நிலைமை இருந்தால் அதற்காக வேண்டி என்ன செய்யலாம், பகைத்து நடக்கலாம். மற்றபடி எதுக்காக பகைத்து நடக்க முடியாது? ஈமானிய வட்டத்தில் இருக்கின்ற வரைக்கும் நாம் அவரோடு பகைத்து நடக்க கூடாது. அந்த மாதிரி நடந்து என்ன செய்யக்கூடாது, கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், மூமின்கள் சகோதரர்கள், மூமின்கள் சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியில் என்றைக்கு நீங்கள் சமாதானம் செய்து வைங்கள். அப்படி என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நம்ம சரியான கொள்கையை தேடணும், சரியான கொள்கையை படிக்கணும், அமல் செய்யணும், பிரச்சாரம் செய்யணும். அந்த அடிப்படையில் யார் அந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்களோடு தான் எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஈமானிய சகோதரத்துவம் முழுமையாக இருக்கும். ஆனால் யார் யாரெல்லாம் அந்த சரியான கொள்கையை விட்டு வழித்தவர்களாக இருக்கிறார்களோ, அதே நேரம் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போகலையோ, அவர்களோடும் எங்களுக்கு சகோதரத்துவம் உண்டு இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது, நினைத்திடக்கூடாது. ஆனா இன்றைக்கு எப்படி தலைகீழா மாறி இருக்குது, சகோதரத்துவம் எல்லாம் இப்ப வந்து இயக்க சகோதரத்துவம் மாறிக்குதா இல்லையா, இயக்க சகோதரத்துவமா மாறிக்குதா இல்லையா, பிரிவுகளுடைய சகோதரத்துவமா மாறிக்குதா இல்லையா, நிறுவன சகோதரத்துவமா மாறிக்குதா இல்லையா, எங்கட பிரதர்ஸ் அப்படின்வாங்க. அதுனா எங்கட பிரதர்ஸ் அப்படின்னு பார்த்தா முஸ்லீம் பிரதர்ஸ் நினைப்பீங்க, அப்படி இல்லை, எங்கட இயக்கத்தில் உள்ளவங்க. ஜக்காத்து கலெக்ட் பண்ணினாலும் எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்றது, பங்குற நேரத்தில் நம்ம இயக்கத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறவர் அவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்கன்றது. ஆனா கலெக்ட் பண்ற நேரத்தில் ஜக்காத்துடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா, எல்லார்ட்டையும் வாங்கணும், இது ஒரு பொது கடமை, நீங்க எங்க இயக்கம் என்று பார்க்க வேண்டாம்னு கலெக்ட் பண்றது. கொடுக்கிற நேரத்தில் ஜமாத்துக்காக கஷ்டப்படுறார், அவருக்கு தான் முதலாவது என்ன செய்யணும், கொடுக்கணும், நடக்குதா இல்லையா. அப்ப அன்புள்ள இது என்ன சகோதரத்துவம், சலாம் சொல்ற நேரத்தில் இயக்கத்தில் உள்ளவரை கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும், இல்லாதவரை கண்டா ஏதோ எதேர்ச்சியா மாட்டினா சலாம், இல்லையா முருகுரு கிராம் என்ன சங்கையா நடந்து அந்த இடத்த விட்டு தாண்டி போயிடுறது, பாக்குறமா இல்லையா. இது எதனால வந்தது, இயக்க ரீதியான இயக்கத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இயக்கத்தை யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஊடகமாக யூஸ் பண்ணலாம், ஒரு செய்தி இருக்கு நம்ம அந்த செய்தியை நம்புறோம், அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும், அதுக்காக உபயோகிக்கலாம். எதற்கு உபயோகிக்க கூடாது, பகைப்பதற்கு, நேசிப்பதற்கு, நட்பு கொள்வதற்கு, முதன்மைப்படுத்துவதற்கு, அதுக்கு என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணினால் அது ஜாஹிலியத், அது ஜாஹிலியத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்துட்டீங்க, ஒரு அழைப்பு சத்தம் கேட்குது, என்னன்னு சொன்னால் மக்காலிருந்து அந்த ஹிஜ்ரத் செய்து போனவர்களும் அன்சாரிகளும் மதீனத்து அந்த தோழர்களுக்கு இடையில ஒருத்தர் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டாங்க. சண்டை பிடிச்சா என்ன செய்யணும், என்ன சண்டை நடந்தது அப்படின்னு தானே விசாரிக்கணும். அதை விசாரிக்காம அங்குள்ளவர் என்ன சத்தம் போட்டாருன்னு சொன்னா, முஹாஜிர்களே ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களேன்ட்டாரு. பக்கத்தில் உள்ளவர் பதிலுக்கு அன்சாரிகளேன்ட்டாரு. அப்ப அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாலும் அவங்களும் அந்த இடத்துல வந்துட்டாங்க. இதற்காக வேண்டி முழு நபி தோழர்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹுன்னு எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க நினைச்சிடக்கூடாது. அங்க இருந்த ஒரு பட்டியல் வந்துட்டாங்க, இவங்களும் ஒரு பட்டியல் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக சொன்ன வேலை என்ன தெரியுமா, எதனால் இந்த பிரச்சனை நடந்தது ரசூலாம் கேட்கல. முதல் வேலை என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, மஹா ஹாதிஹி தாவுல் ஜாஹிலியா, இதென்ன இது, அறியாமை காலத்துடைய ஒரு அழைப்பு, நாற்றம் பிடித்த அழைப்பு, இதை விட்டுருங்க. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி இதுக்கு பின்னால் நீங்கள் அழைக்க வேண்டாம், இது நாற்றம் பிடித்த அழைப்பு. நாங்க அவங்க என்ன அழைச்சாங்க, இயக்கத்தில் பேர் சொல்லியா, முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று அழைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட்டு விடுங்கள், இது நாற்றம் பிடித்த அழைப்பு என்று சொன்னாங்க. அப்படி என்ன ரசூலா என்ன பார்க்குறாங்க, முஹாஜிர் என்பதற்காக ஒன்று கூடுவது, அன்சாரிகள் என்பதற்காக ஒரு பிரச்சனைக்காக ஒன்று கூடுவது இருக்கக்கூடாது. ஈமானுக்காக மட்டும்தான் என்ன செய்யணும், ஒன்று கூடணும். இந்த இடத்துல யாருக்கு பாதிப்பு வந்தது அவருக்கு சார்பாக தான் என்ன செய்யணும், ஒன்று கூடணுமே தவிர இந்த மாதிரியான ஒன்று கூடல், ஜாஹிலியத்தான ஒன்று கூடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஈமானிய சகோதரத்துவத்தை நம்ம எதுக்குள்ளே வரையறுக்க கூடாது, எதற்குள்ளேயும் வரையறுக்க கூடாது. ஈமானிய சகோதரத்துவம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய சகோதரத்துவம், அது ஒரு இயக்கத்துக்கோ ஒரு நிறுவனத்திற்கோ எதுக்கு இல்லை. இன்னும் வெளிப்படையா சொல்லுவா, தவா சென்டருக்கு கூட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க என்ன அப்படி ஆயிட்டேன்னு சொன்னால், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பிரதேசத்தை என்ன செய்யுது, தவா சென்டர்கள் இருக்குது. தவா சென்டர்கள் அப்படி என்று சொன்னால் அது என்ன, மார்க்க அழைப்பு பணியை செய்வதற்கான ஒரு நிறுவனம். இவர்கள் மட்டும்தான் தவா செய்யணும், வேறு யாரும் தவா செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது என்ன, அது ஒரு ஜாகிலியத். அது யார் சொன்னாலும் என்ன, அது ஒரு ஜாகிலியத் தான். யாரும் மார்க்க பிரச்சாரம் செய்யலாம். எதை நம்ம பேசலாம், குர்ஆன்ல இருக்குதா சுன்னால இருக்குதா சரியா பிழையா, இது என்ன செய்யலாம் பேசலாம். இவர்களை தவிர வேற யாரும் தவா செய்யக்கூடாது, அல்லது இந்த தவா சென்டருக்கு அந்த தவா சென்டருக்கு போட்டி, இந்த தவா சென்டருக்கு அந்த தவா சென்டருக்கு பிரச்சனை, நீயா நானா, யார் எஜெண்டா கூட யார் எஜெண்டா குறை, இதெல்லாம் என்ன ஜாகிலியத். யார் செஞ்சாலும் அது ஜாகிலியத், சந்தேகமே கிடையாது. நம்ம எதை வச்சு நம்ம முன்னுக்கு போகணும், குர்ஆனையும் சுன்னா வச்சு போகணுமே தவிர யாருடைய எஜெண்டா கூட இருக்குது யார் எஜெண்டா குறை இருக்குன்னு போறதெல்லாம் ஈமானிய பார்வை அல்ல, ஜாகிலிய பார்வை. எவ்வளவு நம்ம முற்படுத்தலாம் இந்த சமுதாயத்துக்கு, எவ்வளவு எங்களால முயற்சி செய்யலாம், இதுதான் எங்கட பார்வையா இருக்கணும். எவ்வளவுக்கு நம்மளை உயர்த்திக்கலாம், எங்கட பகுதியை எவ்வளவு உயர்த்தலாம், இப்படி என்று நினைப்பது இருக்கிறதே, இது கூட குறுகிய மனப்பான்மையை கொண்ட ஒரு பார்வை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, ஈமானிய சகோதரத்துவத்தை பாதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது ஊர்வாதமாக இருக்கலாம், அது ஊர்வாதமாக இருக்கலாம், எந்த வாத நிறுவனவாதமாக இருக்கலாம், இயக்கவாதமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே அறியாமை கால அழைப்பு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அறியாமை கால அழைப்பு, இவைகளெல்லாம் தஅவா களத்தை பாதிக்கும், அதெல்லாம் ஈமானி அழைப்புக்கு அதாவது எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படலாம், உங்களுக்கு ரஹமத்து கிடைக்கலாம். இந்த மாதிரியான உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரஹமத்து கிடைக்கும், கருணை கிடைக்கும்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சமாதானம் செய்து வைக்கிறது மட்டுமல்ல சகோதரத்துவத்துடைய முக்கியமான பகுதி. அது சண்டை பிரச்சனைன்னு வந்தால் சைடு எடுக்கக்கூடாது என்பது அது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி என்ன தெரியுமா? யா ஐயுஹல் லதீன ஆமனு, இது 11வது வசனம். யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கவுமும் மின் கவுமின் அசா ஐயகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசா அசா ஐயகுன்ன கைரம் மின்ஹுன்ன. உங்களில் விசுவாசம் கொண்டவர்களே, இறைவனை நம்பியவர்களே, இறைவனை நம்பியவர்களே, ஈமான் கொண்டவர்களே, மறுமையின்ற வாழ்க்கையை நம்பியவர்களே, உங்களில் ஒரு சமுதாயத்தினர் இன்னொரு சமுதாயத்தினரை பரிகாசம் செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். சில வேளைகளில் நீங்கள் யாரை பரிகாசம் செய்கிறீர்களோ அவர்களை விட, உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். எந்த பெண்களும் அடுத்த பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். நீங்கள் யாரை பரிகாசம் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அன்புள்ள சகோதரர்களே, நகைச்சுவையாக பேசுதல் வேறு, பரிகாசம் பண்ணுவது வேறு. சுகரியா என்றது என்னன்னா, அந்த நகைச்சுவையில் என்ன இருக்கும் என்றால் தாழ்த்திர குணம் இருக்கும். அந்த நகைச்சுவையில் என்ன இருக்கும் என்றால் தாழ்த்திர குணம். நகைச்சுவைண்டா என்ன, உங்களோட மனசை பாதிக்கக்கூடாது, அவரது மனதை பாதிக்கக்கூடாது, இரண்டு பேரும் என்ன செய்யணும், சிரிச்சுக்கொள்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கு எப்படி தெரியுமா நகைச்சுவை, ஃபேமிலியை இழுத்து போட்டு சிரிச்சுட்டு ஜோக்கு சொன்னேன்றது, குடும்பத்தையே இழுத்து போட்டாச்சு, இழுத்து போட்டு சிரிச்சுட்டு நான் ஜோக்கு சொன்னேன் ஒன்று நினச்சிருவானு எப்படி நினைக்க அமைக்கிறது, முழு குடும்பத்தை இழுத்தாச்சு, இவர் வாப்பா ஒருத்தரோ பிஸ்னஸில் செஞ்ச வேலை தெரியுமா அப்படின்ட்டு வாப்பாவுடைய ஒரு பட்டியலை போட்டுட்டு ஒன்று நினைச்சிருவானு ஜோக்கு சொன்னேன்றது. இதுக்கு பேர் என்ன, நகைச்சுவை இல்லை பரிகாசம், இதுக்கு பேர் பரிகாசம். இந்த மாதிரி நம்ம பரிகாசம் செய்தல், மற்றவரை கிண்டல் அடித்தல், எங்களை பார்த்தர் சொல் நக்கல் அடித்தல், கிண்டல் அடித்தல் இருக்குதே, இவைகள் அல்லாஹு தஆலா சொல்றா, நீங்க யாரை பரிகாசம் செய்கிறீர்களோ, யாரை கிண்டல் அடிக்கிறீர்களோ அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். பெண்களை அல்லாஹ் குறிப்பிட்டு இதில் சொல்றான். நீங்க பெண்களை பார்க்கலாம், என்னன்னு சொன்னா ஒரு மணி நேரம் கூடி பேசிட்டு இருப்பாங்க, ஊரில் உள்ள எல்லா பலாய்களும் என்ன செய்வாங்க, பேசிக்கண்டிருந்துட்டு நம்மளுக்கு என்னத்துக்கு மத்த வண்ட பலாய் அப்படின்னு எழுப்பிட்டு போறது. பேசினது ஒரு மணி நேரம், சரியா, ஒரு மணி நேரம் பேசிட்டு நம்மளுக்கே மத்த வண்ட பலாய் எழுப்பிட்டு, அப்ப இந்த ஒரு மணி நேரமும் அது சும்மா போனஸ் மாதிரி விளங்கிட்டா, அது சும்மா ஒரு முன்னோட்டம் மாதிரி நடக்குதா இல்லையா, பெண்களுக்கு மத்தியில் நடக்குதா இல்லையா, கூடுதலாக அவர்களுக்கு மத்தியில் இது போன்ற பேச்சுக்கள் இருப்பதை நீங்க லகுவாக என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். ஆனால் பேசி எல்லாம் முடிந்த பின்னால அவர்களுக்கு ஒரு உணர்வு என்ன வருது தெரியுமா, நாங்க மத்தவனை பத்தி பேசுறது இல்லை, அதனாலதான் ஒரு மணி நேரத்தில் கலைஞ்சிட்டோம், அதனாலதான் ஒரு மணி நேரத்தில் கலைந்து விட்டோம். அல்லாஹுத்தால பெண்களை குறிச்சு சொல்றான், சீர்திருத்தத்தில் சொல்லல, ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றான், குறிச்சு சொல்றான், வலா நிசாவும் மின் நிசா அடுத்த பெண்களை பரிகாசம் செய்வது சொன்னால் நமக்கு பிடிக்காம போய், பிடிக்காம போனே பொறாமை உணர்வு வந்துடும். பொறாமை உணர்வு வந்த உடனே அந்த சிறப்பு நம்மளுக்கு கிடைக்கல, மூணா கட்டம் என்ன செய்ய தெரியுமா, அதை பத்தி ஒன்னும் இல்லைன்றது, அதை பத்தி ஒன்னும் இல்லைன்றது. நீங்க பார்க்கலாம், சிலருக்கு ஒரு பெரிய ஒருத்தருக்கு ஒரு சேலரி கூட்டிட்டு ஒரு 200, 300, 400, 500 யார் கூடி சந்தோஷமா வருவான், சந்தோஷமா வந்து 500 கூடிட்டு அப்படி என்றுவா, 500 கூட்டிட்டா என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ், அப்படியா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போ எல்லா புகழும் அல்லாஹ், அப்படி இல்லை 500 கூட்டி என்ன புண்ணியம், இருக்கிற பிரச்சனைக்கு இந்த 500 சரி வருமா, நான் அதனால தான் கூட்டியே கேட்கறது இல்லையா, அவனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு மனநிலையில் என்ன இருக்கும், ஒரு நல்லவன் நல்ல புத்திசாலியாக இருந்தா இவன் பொறாமையில பேசலான்னு முடிவெடுப்பான், புத்திசாலி இல்லாதவனா இருந்தா என்ன செய்ய, நம்மளோட கம்பெனி ஏமாத்தி ஏமாத்தி இப்படித்தான் என்ன செய்யறான், சேலரியை கூட்டுறா, ஒழுங்கா கூட்டலன்னு இருக்கிற கம்பெனியோட பிரச்சனையாகி உள்ள சம்பளத்தை அளந்து தாண்டி போயிடுவான், நடக்குமா இல்லையா. பரிகாசம், மற்றவனை கண்டல் அடித்தல், இந்த மாதிரி நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே ஏறுறான், ஒரு அராக் என்ற அந்த குச்சி, இந்த மிஸ்வாக் குச்சின்னு சொல்லுவீங்க, அதை எடுப்பதற்கு மரத்தில் ஏறுறான், காத்தடிச்சு கால் விலகிட்டு, அந்த ட்ரெஸ் விலகிட்டு, கால் வந்து அவருடைய சின்ன கால், ஒரு மெல்லிய கால், ஸ்லிம்மாக இருக்கும், கெண்டைக்கால், கரண்டைக்கு மேலே உள்ள கெண்டைக்கால், அதை பார்த்த உடனேயே நபி தோழர்கள் சிரிப்பு வந்துட்டு, ஒரு சிலருக்கு அங்கு உள்ளவங்களுக்கு அந்த சிரிப்புடைய அர்த்தம் என்ன, அது நக்கல் தான், அவங்க நக்கல் அடிக்கும் நினைக்கல, ஆனா அது உள்ளத்துல அதுதான் இருக்குது, அந்த மாதிரி மனநிலை அவர்களுக்கு, அந்த அங்குள்ளவர்களுக்கு. நான் எப்பயும் நபித்தோழர்னு சொன்னா டோட்டல் லட்சக்கணக்கான நபித்தோழருக்கு அந்த நினைப்பு வந்து அர்த்தம் இல்லை, அங்க இருந்தவர்களுக்கு, சரியா, அந்த மாதிரி உணர்வு வந்த உடனேயே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, மிம்மத்தல்ஹகூன், பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு தலைவர்டா, நம்ம இந்த விஷயங்களை சமாளிச்சுட்டு போய் திருப்போம், சிரிச்சோன்னே என்ன காலமா வச்சிருக்கீங்களோ, என்னமோ தெரிய கால் இப்படிதான், கொஞ்சம் காலமா நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம், இப்ப உள்ள தலைவர்களுடைய நிலை, சரியா, அந்த இடத்த ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், எதை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க, சொல்லலாம், அவரை காலை பார்த்தா சிரிக்கிறீங்க, வல்லாஹி லஹுமா அஸ்கலு ஃபில் மீசான் மின் ஜபலி உஹத். உஹது மலையை நீங்கள் தராசில் வைத்து நிறுத்தால் அதைவிட இறைவனிடத்தில் அவருக்கு மிகப்பெரிய பாரமான கூலி உண்டு அந்த காலுக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதாவது ஸ்லிம்மான அந்த கால் இருக்குதே அதற்காக அந்த அங்கவீனத்திற்காக இறைவன் இவர் எந்த ஒரு அமலும் செய்யாமல் எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் இறைவன் கூலி வழங்குகிறான். இறைவன் கூலி அப்படின்னா அங்கவீனத்துக்கு இஸ்லாத்துடைய கூலி என்ன தெரியுமா? அவர்கள் இப்ப கால் உள்ளவர் ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அமல் செய்யறானுங்களே அது அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அப்படி அங்கவீனத்தால மட்டும் அவர் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், சபர், பொறுமையா இருந்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா எனக்கு இதை தந்திருக்கிறான், பொறுமையா இருந்து கொள்ளணும். இவர் கஷ்டப்படுறது அவருக்கு என்ன செய்யும், இலவசமாக அந்த கூலி கிடைக்கும் இஸ்லாம் சொல்றதை பார்க்கிறோம். எனவே நம்ம எப்பையும் இந்த பரிகாச உணர்வுக்கு தானே வரக்கூடாது. காரணம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நாம் அதாவது இப்ப நபிமார்கள் பெரும்பாலும் ஏழையா வந்தார்கள், நபிமார்கள் பெரும்பாலும் ஏழையாக வந்தார்கள். அதனால ஊர்ல உள்ள பணக்காரர்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹுக்கு வேற ஆள் கிடைக்கல நபி அனுப்ப, இவரே வழி இல்லாம இருக்கிறாரு, சாதாரணமா எங்களை மாதிரி சாப்பிடுறாரு, இவரையா தூதரா அனுப்பணும் அப்படின்னு பேசினாங்க. அப்ப இறைவன் என்ன கேட்டான்னு சொன்னா, அஹும் யக்ஸிபூன ரஹ்மத் ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மாயிஷதஹும். அவர்கள் எப்படி இது இவருக்கு கிடைக்கணும் இது இவருக்கு கிடைக்கணும் என்று பிரிப்பார்கள்? எப்படி அவங்க பிரிக்கலாம்? பணக்காரனாக இருந்ததுனால பதவி எனக்கும், ஏழையாக இருந்ததுனால இவனுக்கு பதவி வரக்கூடாது என்றும் எப்படி அவர்கள் பிரிக்கலாம்? இவனை பணக்காரனாக்கினது அவனை ஏழையாக்கினது நான் தானே என்றான்ல. இவனை பணக்காரனாக்கினதும் அவனை ஏழையாக்கினது நான். அப்படி இருக்க பணக்காரனுக்கு தான் இது கிடைக்கணும், ஏழைக்கு இது கிடைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் சொத்தாது, அவன் உழைச்சதா, நான் கொடுத்தது என்று இறைவன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர், எப்பொழுதும் நம்ம இந்த காலத்துல வந்து நகைச்சுவை ஓவராகி மற்றவர்களுடைய மான மரியாதை விளையாடுற அளவுக்கு எல்லாம் நிறைய என்ன செஞ்சுட்டோம், போயிட்டோம். இந்த மாதிரி இருக்கிற எந்த அளவுக்கு ஆகிட்டோம்னு சொன்னா, இப்ப நேருக்கு நேரு இருந்தோம்னா ஃபேஸ்ல வந்து இம்ப்ரெஷன் தெரிஞ்சிரு, இவர் என்னத்துக்கு அவர் பேசுறாரு, ஜோக்குக்கு பேசுறான்னு விளங்கிடும். இப்ப வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் நான் ஜோக் அடிக்க ஆரம்பித்து ஜோக்காக போட சீரியஸ் ஆகிடுது, ஏன்னா ஃபேஸ் இம்ப்ரெஷன் தெரியாதே. அதனால் அது டென்ஷனாக எல்லாம் முடிஞ்ச வரோ கடைசியில் என்ன செய்கிற ஒரு இஸ்மாயிலி அனுப்பிடுறது சிரிப்பு, நான் ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படின்றது. எப்படி அது இப்படி நடக்குதா இல்லையா? பிரச்சனையாகி பகமையாகி முதல் வேலை என்ன, லெஃப்ட் கூறு போட்டு போயாச்சு. என்ன ஒரு கொமெண்ட், பரிகாசம் பண்ணுற மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி ஒரு கொமெண்ட், வேலை இல்லாததுக்கு ஒரு வேலை செய்யறது தான் அது. இந்த மாதிரி நடந்தது என்று சொன்னால் மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற வேலை முதலாவது சகோதரத்துவத்தை பாதிக்கும். இன்றைக்கு நடக்கக்கூடிய மஷூராக்களை பாருங்க, நல்ல மார்க்க மஷூராக்களை பாருங்க, நையாண்டியிலே நக்கல்லே ஆரம்பிச்சு நையாண்டி நக்கல்லே முடியுது, முடியுதா இல்லையா? நல்ல விஷயத்துக்கு உட்கார்ந்தா ஆரம்பிக்கிறதே மக்களை நக்கல் பண்றதும் நையாண்டி பண்றதும் ஏதாவது ஒன்று. இந்த மாதிரியான நடைமுறை என்ன செய்யும் தெரியுமா? ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் மனசுல என்ன செய்யும், ஒரு வேகத்தை பதிவு செஞ்சு வந்தா தானே பிரச்சனை படுத்துவீங்க, நான் வரவே இல்லை, நான் வரவே இல்லை என்று ஒதுங்கக்கூடிய நிலைகளை என்ன செய்யும், உருவாக்கும். எல்லாராலும் எல்லா விஷயங்களையும் பொறுத்துக்கொள்ளவும் என்னது முடியாது. எனவே எப்பொழுது நம்ம பரிகாசத்தை தவிர்க்க வேண்டும், பரிகாசத்தை தவிர்க்க வேண்டும். நகைச்சுவாக பேசுவது தடையில்லை, ஆனால் பரிகாச உணர்வை நாம் எப்பொழுதும் தடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. அடுத்ததாக சகோதரத்துவத்துக்கு முதலாவது சீர்திருத்தம், இரண்டாவது பரிகாசம் செய்யக்கூடாது, மூன்றாவது வலா தல்மிசு அம்ஃபுசக்கும், உங்களில் ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக் கொள்ளாதீர்கள். லம்மாஸ் அப்படின்னு சொல்ற என்ன தெரியுமா, எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது. நீங்க குறை கண்டுபிடிக்கும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க தான் வெற்றியாளர். எப்படி நம்ம யாருலையாவது குறை கண்டுபிடிக்கும் நினைச்சு நம்ம அறிவாளி நினைச்சிட கூடாது, நம்ம வெற்றியாளர். ஏன் தெரியுமா, எல்லாரிலையும் கண்டுபிடிக்கலாம், எல்லாரிலையும் நல்ல பெர்ஃபெக்டா முடிஞ்சு நினைப்பீங்களே, அதுல நீங்க குறை கண்டுபிடிக்கும் நினைச்சு போனீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கலாம், நிறைய என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். எதை நம்ம பேசலாம், இது சரி இது பிழை, இது பேச அனுமதிக்குது, குறை கண்டுபிடிக்க கூடாதுக்காண்டு சரிப்பிழை என்ன செய்யக்கூடாது, நம்ம மாறி நடந்துடக்கூடாது, இது சரி இது பிழை அது பேசலாம். ஆனால் குறை கண்டுபிடிக்கிறதுனா என்ன தெரியுமா, எதை எவ்வளவு செய்ய முடியுமோ அதை அவ்வளவு செஞ்சு முடிச்சுட்டாங்களா, அவங்களோட முயற்சி கேட்ப பாராட்டணுமே தவிர குறை கண்டுபிடிக்கிற விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் மனிதன் இயல்புல அதுதான் இருக்கும். ஒரு 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 உளவியல் ரீதியாக ஒரு செய்தி சொல்கிறாங்க, ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு டொட்டு போட்டு கொடுத்து இந்த பேப்பரில் என்ன ஐக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய இயல்பான பார்வை பேப்பர் வெளில இடத்துக்கு போகாதான், இந்த கருப்பு டொட்டுன்றிருக்குதே அதுக்கு தான் போகுமா, ஏன்னா அவனுடைய இயல்பிலேயே எது டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு என்ற சிந்தனை போகுது என்ன செய்யும், அந்த மைண்ட் செட் வந்து அப்படித்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்துல நல்ல இதையும் பார்க்கலாம் கெட்டதையும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். எப்பொழுதும் உன்னுடைய பிளஸ் பாயிண்ட பார்க்காததுனால தான் நாங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம், நண்பர்களை இழக்கிறோம், குடும்பத்தில் பிரச்சனை வருது, சமூகத்தில் பிரச்சனை வருது. என்ன தெரியுமா, ஒருத்தன் செஞ்சிட்டான்னா அவன் செய்தான் என்ற நல்ல பகுதியை பார்ப்பதை விட எதெல்லாம் நடக்கலைன்னு பார்க்கறதுனால, குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. குறை சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுத்தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அவர்கள் அற்பமான விஷயங்களை தடுத்துக் கொள்வார்கள். அற்பமான விஷயங்களை தடுத்துக் கொள்வார்கள்டா என்ன? ஒரு சின்ன சிம்பிளா சொல்றேன்டா, ஒரு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கேட்கறானுங்களே அடுத்த வீட்டுல இருந்து, அதை கொடுக்கறது இல்லை. ஒரு வாளி கேட்கறானுங்களே அதை கொடுக்க மாட்டாங்க. ஒரு பாய் கேட்பாங்க அதை கொடுக்க மாட்டாங்க. பெரும் பெரும் தர்மத்துக்கு சொந்தக்காரராய்ப்பார், இதெல்லாம் கொடுத்தா வராது கொடுத்துறாதே அப்படின்ட்டுவாங்க. ஒரு தட்டு கேட்பாங்க அதை கொடுக்க மாட்டாங்க. ஒரு மண்ணெண்ணை கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க. இவரையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வயம்னா உணல் மா ஊன், வயம்னா உணல் மா ஊன். இதுக்கு இது கொடுக்க கூடாது என்று சொன்னால் கேட்கறதே பழக்கமாக வச்சிருக்க கூடாது. கொஞ்சம் பேர் இதை வாங்குறதே இல்லையே, கன்ஃபார்மாக கேட்டு எடுத்துக்கலாண்டு அப்படி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம அதை தொழிலாக செய்யாமல் நம்மகிட்ட இருக்கிற நேரத்தில் யாராவது கேட்டால் போனால் வராது என்கின்ற மனோநிலை நம்மளுக்கு வரவும் கூடாது. இதெல்லாம் எதனால் வரும்? குறை காணக்கூடிய மனப்பான்மையில வரும். சிலர்கிட்ட நீங்க பாருங்க பாப்போம், எவரும் தப்ப நம்ம குறை காணக்கூடிய மனப்பான்மை வந்தா எங்களுக்கு உலகத்தை எல்லாருமே கெட்டவரா விளங்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சொல்றாரு ஹலக்கன்னாஸ், மக்கள் எல்லாம் நாசமாயிட்டாங்கப்பா எல்லாம் முடிச்சு, இப்படி யார் சொல்றாங்களோ அஹலக்குஹும், அவர்தான் அவர்களிலே மிக மோசமானவர். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நாசத்துக்குரியவர் யாரு? இவர் தான் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மை குர்ஆன் எங்களுக்கு தடை செய்கிறது. எப்பொழுதும் நல்லதை பார், குறை இருந்தால் குறை சொல்வது தவறு கிடையாது, நோன்றது என்று சொல்ற எல்லா விஷயங்களையும் தேடி 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 குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மை வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் சகோதரர்களை பற்றி எந்த தவறான செய்தி எந்த செய்தி சொன்னால் என்கிட்ட வந்து சேர்க்க வேணான்றான். ரசூலுல்லாஹி பத்தி ஏதாவது பேசுறாங்கன்னு அதை கொண்டு வந்து என்னட்ட சேர்க்க வேண்டாம், நான் அவர்களை நல்ல உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்றான். ஆனால் நம்ம என்ன, யாராவது சேர்க்குறத்தம் கிடைச்சான்னா அவன் தான் நம்மளை ஃப்ரெண்ட். செய்தி கொள்ள கொண்டு வந்து சேர்க்கிற கிடைக்கிறான்னா இவனோட தான் வீட்டு, என்ன நேற்று என்ன பேசினாங்க அப்படின்றது சரியா? ஏதாவது ஒரு செய்தி எடுக்கிறதுக்காக வேண்டி ஒன்றும் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லையே, இப்போ இவர்கிட்ட ஏதாவது சொல்லி ஆகணும், ஆ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு என்ன செய்வான், ஏதாவது ஒன்று, ஏன்னா இவன் விரும்புகிறாத ஏதாவது குறைகளையும் கதைகளையும் கேட்பதற்கு ஆசைப்படுகிறான், அதை விரும்புகிறான். அந்த விரும்புகிறதுனால என்ன நடக்குது நடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது யாரை பத்தியும் பேசக்கூடாது. அவர் சொன்னார், இப்போ நீங்கள் போக நான் போயிட்டு வரேன்ட்டார். யாரு வந்தவர் சொல்லிட்டாரு, அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, ஏ ஒன்றும் இல்லை, இது மூணு நம்ம செய்யலாம், தனியாக பேசுகிறேன்னு சொன்னால் எல்லாருக்குள்ள தனியாக பேச நினைக்கிறேன் நாங்கள், இந்த மூணு செய்யக்கூடாது நாங்கள், அப்போ நான் போயிட்டு வரேன்ட்டார். போயிட்டார் அவர் அந்த இடத்த என்ன செஞ்சார் போயிட்டு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம என்ற அளவுக்கு குறை கண்டுபிடிக்கக்கூடிய எதாவது நம்ம பேசலாம் தெரியுமா, வெளிப்படையாக ஒரு செயல் நடக்குது பகிரங்கமாக மார்க்கத்துக்கு முரணான செயல், அவர்கிட்ட நம்ம சுட்டி காட்டுறோம், அந்த மாதிரி அவர் என்ன செய்யலை கேட்கல, அது சமுதாயத்துக்கு பாதிக்குது, சமுதாயத்தை சுட்டி காட்டுறோம் முடிஞ்சுது. இதை விட்டுட்டு நோன்றது அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா, ஒரு செயல் மறைஞ்சி நம்மளுக்கு கண்ணுக்கு வரலை தேடி போய் கண்டுபிடிச்சி நடக்கும். நீங்க பார்க்கலாம் சமுதாயத்தில் இதனால எவ்வளோ நடக்குதுன்னா எங்களது கௌரவமும் சேர்ந்து போகும். சிலர் சமுதாயத்தில் பாவம் செய்கிறோம் மக்கள் இங்கேதான் செய்வாங்க, தமிழை மறைச்சி என்ன செய்வான், ஒரு நல்ல கௌரவமான ஒரு ஆள் போறோம்னா இவர் வாரானதுக்காண்டி ஒளிஞ்சு எங்கேயா மூலையில் போய் ஒளிஞ்சு சிகரெட்டை குடிப்பான். கண்டுபிடிக்கிறது தேடி போறது, தேடி போய் எனக்கு தெரியும் நீங்க இங்கதான் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது. அவர் சொன்ன உடனே அவர் என்ன நடக்கும் சொல்லுங்க, அவர் பார்த்த உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரா, ரெண்டு முறை நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு வைங்களேன் மூணாம் முறை உங்களுக்கு முன்னால குடிப்பான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்குரிய கௌரவம் உங்களுக்குரிய அந்தஸ்து தான் போகுமே தவிர அவன் திருந்த போறது இல்லை, அவன் திருந்த போறது இல்லை. என்னத்துக்கு இது, இதனால நம்ம என்ன செய்ய போறோம், எங்களுக்கு அல்லாஹுத்தால எங்கேயாவது முன்கர் நக்கீருடைய வேலை தந்தானா இல்லை, அல்லது ரெண்டு கத்தபத்துல் அதாவது இந்த கிராமன் சொல்றாங்களே சங்கையாக எழுதக்கூடிய மலக்குமார்கள் இவர்களுடைய வேலையை தந்தானா இல்லை, எங்களுடைய வேலையை தான் நம்ம என்ன செய்யணும். அப்போ இதெல்லாம் நம்ம மிக முக்கியமாக பார்த்துக்கொள்ளும். சகோதரத்துவத்தை பாதிக்கு, இதில் என்ன நீங்கள் நியாயம் சொல்லிட்டாலும் சகோதரத்துவத்தை பாதிக்கும். ஒருத்தர் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் இது செய்யாதீங்க இது பாவம் இது கூடாதுன்னு பலமுறை சொல்லிட்டாரு, காலகாலமாக சொல்லிட்டு அவர் கேட்கவே இல்லை. ஒரு நாள் அவருக்கு கோவம் வந்துட்டு கேட்டவருக்கு, உன்னே எல்லாம் என்னை பார்க்க அனுப்பினானாலும் கேட்டார், என்னையை பார்க்க உடனே அனுப்பினானான்னு சொல்லி அவர் என்ன சொல்லணும், இல்லை இல்லை அப்படியெல்லாம் அனுப்பலை, நீ என்ன சகோதரன் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அது கடமை. அவர் எப்படி ஆகிட்டார் தெரியுமா, இவரை விட பெரிய ஆளாகி உன்னை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்ட்டார், உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்ட்டார். என்ன நடந்தது, அவரது எல்லா பாவங்களையும் இறைவன் மன்னித்தான், எவன் மன்னிக்க மாட்டான்னு சொன்னான் அவனுக்கு தண்டனை கொடுத்தான் செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது, எங்கள் கடமை சொல்றதே தவிர நாங்கள் எங்களை இடத்த விட்டு என்ன செய்யக்கூடாது தாண்டக்கூடாது, நாம் உபதேசம் செய்யவும் வேண்டும் உபதேசம் செய்யப்படவும் வேண்டும். எனவே குறை தேடுகின்ற மனப்பான்மை வரக்கூடாது. வலா தல்மிசு, அதாவது அம்புசக்கும், உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொள்ளாதீர்கள். குறை தேடுவதால் பலன் இல்லை, குறையே நீங்க தேடி தேடி போவதால் பலன் இல்லை. இப்போ குடும்ப வாழ்க்கையில் எடுங்க, ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறாருன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ள போறாரா, வீட்டில் சில சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். திடீர்னு நம்ம ஆஃபீஸுக்கு யாராக வந்தாரா, நம்ம ஆஃபீஸில் எல்லாம் குறைய இருக்கத்தான் செய்யுமா இல்லையா? அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது ஒரு ரெண்டு குறை இருக்கத்தான் செய்யும். அதை நம்மளா செஞ்சு சமாதானப்படுத்திட்டு போகணுமே தெரியும். இது வீட்டில் நுழைஞ்சதுலேருந்து கிச்சன் போகும் வரைக்கும் இதே எங்கே இருக்குது, அதே நான் அங்கே இருக்குது, ஏன் இப்படி செஞ்சீங்க, இப்படியே போனார்னு வைங்களே, என்ன நடக்கும்? அவர் புத்திசாலி அல்ல, அவர் புத்திசாலி அல்ல. ஒரு கிராமப்புற வாசித்து கேட்கப்படுது, மனில் ஆக்கில், யார் புத்திசாலின்னு கேட்கப்படுகிறது. கால அல் ஃபத்தினுல் முத்தகாஃபில், புரிந்தவர் ஆனால் தான் புரிந்ததை காட்டாதவர், புரிந்தவர் புரிந்ததை காட்டாதவர். அப்படின்னா என்ன? இது பிழை, இந்த இடத்தை இப்படி வைக்க மார்க்க ரீதியான விஷயங்கள் அல்ல, இது பொருத்தமில்லை அப்படின்னு விளங்குது. அவர் அது கண்டுகொள்ளாத அமைப்பில் நடந்து கொள்றாரு, அவர் தான் உண்மையிலேயே புத்திசாலி. இது சிலர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் கண்டுகொள்றது, எனக்கு தெரியும் இது என்னண்டு, எனக்கு தெரியும் இது என்னண்டு, இப்படி கண்டுகொள்றது புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க. இது என்ன? இது இந்த அறியாமை, அவருடைய திறமை இல்லாத தனம். யாராவது ஒரு உபதேசம் சொல்ற நேரத்தில் நமக்கு தெரிஞ்சால் அதை கேட்கக்கூடிய மனநிலை என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இதெல்லாம் எதன் விளைவு தெரியுமா? குறை சொல்லக்கூடிய மனப்பான்மையுடைய விளைவு. நீங்க எவ்வளவுக்கு இதை சொல்லி சொல்லி போறீங்களோ, அல்லாஹ் முதலாவது என்ன செய்வான் தெரியுமா? உங்களுக்கு உங்களை கவனிப்பதை விட்டு மற்றவர்களை கவனிக்கக்கூடிய மனநிலை அதிகரிச்சிருவான். அதிகரிச்சவன் சொன்னா யார் நரகத்தில் போய் விழுகிறது? நம்ம தான். இதுல மிகவும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அடுத்ததாக அல்லாஹு தஆலா, வலா தனாபசூபில் அல்காப், பட்டப்பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம். சுபஹானல்லாஹ், இது வந்து ஈமானிய சமுதாயத்துக்கு சொல்லப்படுற வார்த்தை. இன்றைக்கு சில ஊர்களில் பார்க்கலாம், எல்லாருக்கும் ரெண்டு பேர் இருக்கும், விளங்கிட்டானே, ஒன்று தாய் தந்த வச்ச பேர், இரண்டாவது மிக மோசமான பேர், அவர் கேட்க அதை விரும்ப மாட்டார். அந்த பேர்ல சொன்னா விளங்குதில்லை, அந்த பேர்ல சொல்லுங்க, அவர் யாரு தெரியும்? அப்துல் ரஹ்மான் தெரியும். யார் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு கேட்கிறாங்க, இல்ல அந்த நொண்டியன் சொல்லுவாங்க, அவரு தெரியும், அவரு தெரியும். எது பட்ட பேர் சொன்னா, ஏதாவது குறை சொன்னால் அது தெரியும். விரும்பக்கூடிய சில பட்ட பேர்கள் இருக்கும். இப்போ ஒரு முறை வந்து அதாவது மர்வான் அல்லது ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நினைக்கிறேன், அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை குறை சொல்கின்ற அமைப்பில், அது மர்வான் இப்னு ஹக்கம் குறை சொல்கின்ற அமைப்பில், அபு துராப், மண்ணின் தந்தையே அப்படின்னு சொல்லி விளங்கப்படுத்தினார். அதுக்கு பக்கத்தில் உள்ள சொன்னாரு, நீங்க குறைக்க சொல்றீங்க, அதான் அவருக்கு மிகவும் விருப்பமான பேர். என்ன? அதான் அவருக்கு மிகவும் விருப்பமான பேர், காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய பேர் அப்படின்னு சொன்னாங்க. எனவே நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், இந்த பட்ட பேர்ன்றது நல்ல ஒரு அணுகுமுறையில், அவர் விரும்பினாலே தவிர, அவர் அதை விரும்புகிறார், நல்ல பேரை நினைக்கிறார், அப்போ ஓகே. அது இல்லாமல் அவர் விரும்பாத நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, இது வெறும் பட்ட பேரோட மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அல் காப், காஃபிர், முனாஃபிக், அதே போல ஃபாசிக், இப்படி சொல்றமே, இவர் வந்து இறை நிராகரிப்பாளன், இவர் வந்து நயவஞ்சகன், இவர் வந்து ஏமாத்துக்காரன், இப்படி இப்படி சொல்றமே, தீர்ப்பு சொல்றமே, அவர் உண்மையிலேயே அப்படி இல்லை என்றால் அது யாரை சாரும்? சொன்னவரை சாரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான வார்த்தைகள் உண்மையிலேயே இருந்து சொல்லப்பட வேண்டிய நிர்பந்தம் இருந்து சொன்னால் அது வேற அம்சம், அப்படி அல்லாமல் நம்ம இதை சொல்லக்கூடாது. இது பாவம், சகோதரத்துவத்தை அது பாதிக்கும். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், ஈமான் கொண்ட பின்னால் கெட்ட வார்த்தைகளை கெட்ட பெயர்களை சொல்லி அழைத்தல் இருக்கிறதே, இது மிக மோசமானது. நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்க, அதுக்கு பின்னால் இந்த ஆளுக்கு பேர் வச்சு அழைக்கிறீங்களே, இது வந்து மிக மோசமானது. இந்த மாதிரியான மோசமான தீர்ப்புகள் சொல்வது மிக மோசமானது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு வமல் லம் யதுப் ஃபஉலாஇக ஹுமுத் தாலிமூன், யார் தௌபா செய்யவில்லையோ, யார் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி அந்த பகுதியை முடிக்கிறான். இப்ப அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? சீர்திருத்தம் செய்யுங்க, பரிகாசம் செய்ய வேண்டாம், குறை சொல்லிக் கொள்ள வேண்டாம், பட்ட பேர் சொல்லிக் கொள்ள வேண்டாம், இதெல்லாம் சகோதரத்துவத்தை பாதிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொன்ன பின்னால பனிரெண்டாவது வசனத்தில், இது உண்மையில் அடுத்த சகோதரத்துவத்தில் அடுத்த பகுதி, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இஜ்தனிபு கதீரம் மினத்தன், அதிகமான யூகங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். யூகிக்காதீங்க, அதிகமான யூகங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சில யூகங்கள் பாவமானவைகள், இன்ன பஅதல்லன் வன் இஸ்முன், சில யூகங்கள் பாவமானவைகள். இப்ப பாருங்க, அதிகமான யூகங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள், சில யூகங்கள் பாவமானவை. இதை எப்படி சொல்லணும்னு நாம நினைக்கிறோம், சில யூகங்கள் பாவமானவைகள், அதனால் அந்த சில யூகங்கள், அதிகமான யூகங்கள் பாவமானவைகள், அதனால் அதிகமான யூகங்களை நீங்க என்ன செய்ய, தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லணும். அல்ல மாறி சொல்றான், நிறைய யூகங்களை தவிர்த்துக்கங்க, கொஞ்சம் யூகங்கள் பாவமானவைகள் என்று சொல்றான். அப்படி என்றால் அளவுக்கு 50-50 சரியா வராது. இப்ப 50 தான் பாவமான எண்ணங்கள் இருக்கும், அதனால 50 வீதம் தவறுங்கிற சரி வராது. ஒரு நல்லெண்ணங்கள்ல ஒரு 10, அதாவது கெட்ட எண்ணங்கள் போற நேரத்தில் நீங்க கெட்டவர்கள 10 பேரை நல்லவரா நினைக்க வேண்டி வரும். எப்படி கெட்டவர்களில் ஒரு 10 பேரை நல்லெண்ணம் கொள்ள வேண்டியும் வரும், அதான் நல்லது, அதான் நல்லது. எப்படி அல்லாஹு தஆலா சொல்றான், நிறைய யூகங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நிறைய யூகங்கள் தவறா? இல்லை. ஒரு 60 யூகங்களை தவிர்த்து கொண்டு அல்லாஹு தஆலா சொல்றான், ஒரு 25 யூகம் தவறானது, ஒரு 25 யூகம் தவறானது. அப்ப மீதி 35 தவறு அல்ல. ஆனால் அதை நீ சரியா எடுக்க நினைச்சேன்னு சொன்னா நல்லவர்களை கெட்டவர்களா நினைக்க வேண்டி வரும், கெட்டவர்களை நல்லவர்களா நினைக்க வேண்டி வரும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே என்ன செய்ய வேண்டி வரும், நாங்கள் நல்லெண்ணத்தை அதிகரித்துக் கொள்ளணும். சில கெட்டவர்களையும் சில நேரங்களில் நம்ம நல்லெண்ணம் நினைக்க வேண்டிய ஒரு சூழல் என்ன செய்யும் உண்டாக, நம்மளுக்கு தெரியாம இருக்கும், நம்ம தெரியாம இருக்கும். எங்களது யூகங்களால் ஒரு நல்லவன் பாதிக்க கூடாது, ஒரு நல்லவன் பாதிக்க கூடாது, ஒரு கெட்டவன் தப்பிட்டு போகட்டும். நீங்க அவனை நல்லவனை நினைச்சு ஒரு கெட்டவன் தப்பிட்டு போகலாம், ஆனால் நீங்க சரியாக ஆய்வு செய்ய போய் நல்லவன் கெட்டவன் என்ற லிஸ்ட்க்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதிகமான எண்ணங்களை யூகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த யூகம் என்பது மனநோய், யாருக்கா இது வந்துட்டு என்று வைங்க அவ்வளவுதான். அது வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் எந்த குடும்ப வாழ்க்கையும் நிக்காது, எந்த குடும்ப வாழ்க்கையும் என்ன செய்யாது நிக்காது, அது எந்த ஒரு சகோதரத்தும் நிக்காது. ஏன் வந்துட்டு தான் உள்ளத்துல, அதுதான் ஓடிக்கொண்டே இருக்கும், அந்த சிந்தனை தான் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால எல்லா விஷயங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தவிர்த்து கொள்றவன் என்ன புத்திசாலி தெரியுமா, எப்பையும் அவன் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், நீ கெட்ட எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் என்றால், யூகங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, வலா தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராய வேண்டாம். அதுதான் நீங்க கெட்ட எண்ணங்களை தவிர்க்கிறதுக்கான வழி. தேடி தேடி போய் ஆய்வு செஞ்சீங்கன்னு வைங்களேன், நிறைய கெட்ட எண்ணம் உண்டாகும், நிறைய கெட்ட எண்ணம் உண்டாகும். ஒருத்தர் சலாம் சொல்றாரு, எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி தலையை உள்ளு போட்டு பாக்குறாரு, வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இப்படி தலையை போட்டு பார்க்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாம் எதுக்கு சொல்லப்பட்டது தெரியுமா, பார்வைக்காகத்தான். சலாம் சொல்லப்பட்டதே பார்வைக்காக, நீ அஜலில் பசர் அப்படின்னா என்ன செய்யணும், நீ அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லக்குள்ள வீட்டில் வலது சைட்டில் நில்லு, இடது சைட்டில் நில்லு, கீழே பார்த்துட்டு வீட்டில் என்ட்ரு ஆகாத மாதிரி. இது எப்படி இப்போ சலாம் சொல்கிறது, அஸ்ஸலாம் அலைக்கும் ஆரம்பித்தா கிச்சனில் நிற்கிறாங்க, இங்கே அஸ்ஸலாமு அலைக்கும்னாலும் கிச்சனில் நிற்கிறாங்க, வாலைக்கு பசங்க சொல்லவே தேவையில்லை. ஏன் அவர் தான் வந்துட்டாரு, வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதிக்க ஆக்கப்பட்டத வீட்டுக்குள்ள யாரா இருக்கிறீங்களா இப்படிதான் பாப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் இது என்னத்துக்கு, சலாம் சலாம் எதுக்கு ஆக்கப்பட்டது, வீட்டுக்குள்ள ஒழுக்கம் கட்டுப்பாடு கற்பு இந்த பேணுதலுக்கு ஆகப்பட்டு வீட்டுல அனுமதி கிடைச்சவரும் நீங்க வீட்டுக்குள்ள போங்க அப்படி என்று சொல்லப்பட்டதுக்கு இப்படி நடந்து கொள்ளக்கூடியது பார்க்கலாம். இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துட்டு ரசூலான வீட்டுல ஒரு ஒரு அதாவது ஜொஹரா யோசின ரோட்டை ஒன்று இருக்கு, அதால அப்படி எட்டி பாக்குறாரு ரசூலா கேக்குறாங்களான்ட்டு, அதாவது சலாம் சொல்லிட்டு ஒரு கிரீலால எட்டி பாக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதை கண்டு உனக்கு அவதானிச்சுனே சரியா அவதானிச்சுக்கு அம்பால குத்திருப்பேன் நான் கண்ணில், ரசூலாங்க கண் போறதுக்கு, கண் போறதுக்கு நான் குத்தி இருப்பேன் ரசூலா சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க, அதை குத்துறதுக்காக சொன்னாங்க, குத்துறதுக்கல்ல, இது குத்துற அளவுக்கான பாவம், இது இது குத்துற அளவுக்கான பாவம். ஏன்னு கேளுங்க, நமக்கு உரிமை இல்லாத இடத்துல நம்ம தலை போடுற நேரத்தில் எல்லாமே நம்மளுக்கு சந்தேகமாக தான் வரும். அடுத்த வீட்டில் சண்டை போகும் கணவன் மனைவி கேட்கல, இந்த வீட்டில் இந்த ஒத்து கேட்கறது என்ன போகுது சரியா கேட்டுட்டு ஒரே சண்டை தான் போலிக்குது, சமாதானமே இல்லை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, நல்ல வீடு இல்லை அப்படி என்று கூப்பிட்டு தனியை கூப்பிட்டு அட்வைஸ், என்ன பிரச்சனையா குடும்பத்தில், இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லையே நான் அவதானிச்சு தானே வாரேன், நான் பிரச்சனையை யோசித்தேன் எப்படி அவதானிக்கிறாருன்னா இதுதான் தஜஸ்ஸுஸ் காது கொடுக்கறது. இதில் வீட்டில் நீங்கள் பார்க்கலாம், பகிரங்கமாக கணவன் மனைவியர்கள் தன் தாய் தந்தைக்கும் மாமி மாமாருக்கு முன்னால் சண்டை பிடிச்சிக்கொள்வாங்க, சமாதானம் வைக்கிறது தனியை, எங்கே சமாதானம் வைக்கிறது தனியை, சண்டை யாருக்கு முன்னால உறவுக்கு முன்னால, அதனால அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, அவ்வளோதான் ஒரே சண்டை போல தான் இருக்குது, ஆனால் நீ சமாதானத்தை காட்டலை, நீ எதை காட்டின சண்டை. எப்பையும் ஒரு பக்கம் விளங்கி சென்று வைங்க, அந்த பக்கத்தை வச்சு தான் மனுஷன் என்ன செய்வான் யோசிப்பான். எப்பையும் தஜஸ்ஸுக்கு போகவே கூடாது, இது என்னன்னு தேடவே கூடாது. ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு வாராங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னை மனைவியை நான் விவாகரத்து பண்ணணும் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு கேட்கல, முதலாவது என்ன சொன்னாங்கடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்சிக் அலைக்க ஜௌஜக், மனைவியோட வாழுங்க, முதலாவது மனைவியோட வாழுங்கடா. ஏன் இந்த முடிவுக்கு வழி விட்டோம்னா எல்லாரும் வரிசையில் அதுக்கு நிற்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியை காட்டுறாங்க. தஜஸ்ஸுஸ், எப்பையும் தேடி தேடி துருவி துருவி ஆராய்ந்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன் சகோதரனுடைய மானத்தை தேடி புறப்படுகிறாரோ, தேடுறாரு, அதை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் அவரை தேட ஆரம்பிப்பான். அவர் அல்லாஹு தஆலா தேடி தன் சொந்த உறவுகளுடைய வீட்டுக்குள் அவமானப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், எல்லா மனிதர்களுக்கும் அவர்களை மிஞ்சி தவறுகள் உண்டு. அவர்களை மிஞ்சி நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்தார், அவரை தாண்டி சில தவறுகள் உண்டு. அவைகளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஆய்வு செய்கிறவர் ஒரு நாளும் ஒரு நல்ல மனிதர். தஜஸ்ஸுஸ் மனநிலை, இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு தேடக்கூடிய இந்த மனநிலை நம்மகிட்ட இருந்து போகணும் சகோதரர்களே. நிறைய உண்டு, நிறைய உண்டு. சாதாரணமாக நீ பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், ஒருத்தருடைய இமெயில் கிடைச்சிட்டா, ஒருத்தருடைய மொபைல் கிடைச்சிட்டா, ஒருத்தருடைய ஏதாவது கிடைச்சிட்டா 5 மினிட்ஸுக்குள்ள செக் பண்ணி முடிச்சிடுறது, சரியா? 5 மினிட்ஸுக்குள்ள செக் பண்ணி முடிச்சுட்டு அங்கே போன பிறகு இன்னொருத்தர் இவன்ட்டு சொன்னாலும் பரவாயில்ல, அவன் ஏதாவது பிழைந்தான், அவன் திருந்துவான், நாளைக்கு அங்கே போய் சொல்றது. சில வேளைகளில் இந்த மொபைல் என்ற விஷயம் அவனுக்கு தெரியாதவனாக இருக்கலாம், அவன் கையறிக்காத ஒரு விஷயமா இருக்கிற, யாரோ ஒருத்தர் உபயோகப்படுத்தியதாக இருக்கலாம். எல்லா சந்தேகம் யார சிந்தனையில் வருப்பே, அவரை பற்றிய சிந்தனையில் வரும். இல்லை உண்மையிலே அவர் எப்படி நடந்தவராக இருந்தால், தேவை இல்லாமல் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், அவரை பற்றி அந்த கெட்ட எண்ணங்களை வளர்த்து உறவு முறைகளை என்ன செய்ய வேண்டி வரும், நம்ம தூரமாக கொள்ள வேண்டி வரும். தஜஸ்ஸு சுற்றணும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனசை மறைத்து படைச்சிக்கிறான், ஏன் தெரியுமா? அதில் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு கேட்டுச்சுன்னா எவனும் எவனோடய பழகலாது, எவனும் எவரோடய பழகும். மனசில் போகிறதெல்லாம் நம்மளுக்கு கேட்குற அமைப்பில் இறைவன் வைத்தாண்டு வைங்க, யார் யாரோட பழகலாம், யாரும் யாரோடும் பழக முடியாது. அதனால தான் அல்லாஹ் மறைச்சி வச்சுக்கிறான், அது மனசு அவனுக்குரிய பிரைவேட் இடம், அவன் 1000 நினைப்பான். அல்லாஹு தஆலா சூரா வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய சிறப்பும் அல்லாஹ்வுடைய கருணையும் உங்கள்கிட்ட இல்லையண்டா, ஒருவர் ஒருவரிடத்தில் தூய்மை பெற்றிருக்கவே முடியாது. எவரும் எவர்ட்டே சுத்தமானவனா என்ன செஞ்சிக்க மாட்டீங்க, இருந்திருக்க மாட்டீங்க. நான் ரஹமத்து செஞ்சதுனால 4 பேருக்கு 4 செய்தியை மறைச்சி வாழ வச்சுக்கிறேன், நான் வாழ வைத்திருக்கிறேன். இறைவன் மறைத்ததை அது கதிரலை மறைஞ்சது என்று நினைச்சு நம்ம வாழணுமே தவிர, தேடி துருவி துருவி ஆராய்கின்ற மனோநிலை என்ன செய்யக்கூடாது. ஆதாரம் வெளிப்படாத வரைக்கும், உறுதியான செய்தி வெளிப்படாத வரைக்கும் நம்ம போகக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இதில் பகுதியில், அதாவது கடைசியான அந்த வசனம் என்னன்னு சொன்னால், உங்களில் ஒருவருக்கொருவர் புறம் பேச வேண்டாம். சுபஹானல்லாஹ், ஒருவருக்கொருவர் புறம் பேச வேண்டாம். இது எந்த அளவுக்கு மிக முக்கியமான வசனம் சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அகீஹி மைதன் ஃபகரஹ்தும், உங்கள் சகோதரருடைய மரண இறந்த பின்னால அந்த பிணத்தை, இந்த சடலத்தை செத்த நிலையில் உண்ணுவீர்களான்னு கேட்கிறான். செத்த நிலையில நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறான், வெறுப்பீங்க தானே? அதுதான் நீங்க புறம் பேசுவது, நீங்கள் புறம் பேசுவது அதற்கு ஈக்குவல், அதுக்கு சமம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உங்கள் சகோதரர் இறந்த நிலையில் சாப்பிடுவதற்கு சமம், இறந்த நிலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுதான் நீங்கள் புறம் பேசுவது. வத்தக்குல்லாஹ இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், இறைவனை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன் கருணையுள்ளவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒருத்தர் வாராரு, அல்லாஹ்வின் தூதரே புறம் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, நான் சொல்றது அவர்கிட்ட இருந்ததுடா, இருந்து பேசினா, நான் இல்லாதொன்னு சொல்லலன்னு தான் புறம் பேசுறேன். நிறைய பேர் நான் இருந்து பேசினா என்னன்னு கேட்கிறாங்க, இருந்தால் தான் புறம், இல்லாட்டி அவதூறுனாங்க ரசூலுல்லாஹ். ஒருவற்ற ஒரு செய்தி இருக்குது, அது இருந்து பேசினா தான் புறம், நீங்க இல்லாம பேசினீங்கன்னா என்ன, அவதூறு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் புறம் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சில விதிவிலக்கான இடங்கள் இருக்குது. ஒருவர் சமூக வாழ்க்கையில சம்பந்தப்பட்டு சமூகத்துக்கு துரோகம் செய்கிறாரு, அந்த நேரத்தில் அப்படி சமுதாயத்தில் பேசித்தான் அவரை அடையாளம் காட்ட வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் அவர் தவிர்த்து கொள்ளும் வரைக்கும் திருந்து வரைக்கும் அதை என்ன செய்யணும், நம்ம செய்யணும். இது வேறு, உரியவர் இருக்கவே மாட்டார், அவர் எங்கேயோ இருப்பார், நான் சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டணுமா இல்லையாட்டு பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யறது, சொல்லி கண்டிக்கிறது. இது என்ன, தவறான அணுகுமுறை, புறம் பேச வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், இறந்த நிலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு சமம், இறந்த நிலையில் அவரை சாப்பிடுவதற்கு சமம் என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை அல்லாஹு தஆலா மூமின்களுடைய சகோதரத்துவமாக சொல்கிறார். இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கொள்றேன். மூமின்களுடைய சகோதரத்துவமாக சொல்லி இறுதியாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொன்னால், உலக சகோதரத்துவத்துக்கான ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். என்னன்னு சொன்னால், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, முதலாவது மூமின்களாக நீங்க இப்படி நடக்கணும், ஈமானுக்காக நீங்க இப்படி நடக்கணும். அதை தாண்டி யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாகும் மின் ஜக்கரின் வ உன்ஸா, உங்களை நாம் படைத்ததெல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்நாகும் ஷுஊபம் வகபாயில லிதஆரஃபு, உங்களை நாம் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்திருப்பதெல்லாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்கு தான். எல்லாரும் ஒரே லிஸ்ட்ல இருந்து அறிமுகம் என்ன செய்யாது, கிடைக்காது. அதற்காகத்தான் நான் இது ஒரு கோத்திரம், இது ஒரு கிளையார் என்று அமைத்திருக்கிறேன். கோத்திரம் கிளையினா என்ன, இவங்க இவருடைய பிள்ளைகள், இவங்க இவருடைய பிள்ளைகள், இப்படி அமைச்சுகிறது. இந்த மாதிரி அமைத்திருப்பதெல்லாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்கு தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லா, உங்களில் சங்கையானவர் யார் தெரியுமா அல்லாஹுடத்தில், யார் இறைவனுக்கு இறைச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ, நல்ல மனிதராக வாழ்கிறாரோ, அவர்தான் உங்களுக்கு இறைவனிடத்தில் மிகவும் சங்கையானவர். இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர், அல்லாஹ் அறிந்தவன், மிகவும் அதாவது புரிந்தவன். ஹபீர் என்று சொல்றது எல்லா செய்திகளையும் அறிந்தவன் அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம சாதாரண வசனமா நினைக்கக்கூடாது. இந்த வசனத்தை அல் குர்ஆன் எவ்வளவு ஆழமாக சொல்கிறது, ஈமானிய சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு நீங்கெல்லாம் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் நல்லவர்களோ கெட்டவர்களோ, எந்த மதத்தினரோ, எந்த ஜாதி, எல்லோருமே ஒரே படைப்பு தான். அவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் அப்படின்னு இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனம் எப்ப சொல்லப்பட்டுச்சு, 1400 வருடங்களுக்கு முன்னால. இன்றைக்கு சொன்னாலே ஏத்துக்கிறாங்க இல்ல, இன்றைக்கு சொன்னாலே அது எப்படி சமமாகிறது, அது எப்படி சமமாகிறது. இன்றைய காலத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, படித்தவன் சொல்லக்கூடியவன் கூட. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னால் அரபி வேறு அஜமி வேறு என்கின்ற மனோநிலையில் இருந்த அரபுகளுக்கு மத்தியில் இந்த வசனம் இறங்குகிறது. இன்னா ஹலக்னாகும் மின் ஜக்கரின் வ உன்சா, ஆண் பெண்ணிலிருந்து உங்களை நம்ம படைத்தோம், வேற எந்த ஏற்றத்தாலும் இங்கே இல்லை. அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், வாழணும். மனித சமுதாயம் முழுதும் இப்போ நம்ம மூமின் என்ற காபிர் என்றோம், ஈமான் கொண்டவன் நிராகரிப்பான், எப்படி சொல்றோம் அது. இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தவிர மனிதன் என்ற முறையில் அத்தனை மனிதாபிமான தொடர்பும் அவரோடு எங்களுக்கு உண்டு, அத்தனை மனிதாபிமான தொடர்பும் அவருக்கு எங்களோடு என்னது உண்டு. இவனோட நம்ம அதாவது எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் வைக்க கூடாது. என்ன காரணம் தெரியுமா, இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் கீழே உள்ளவன் அப்படின்னு குர்ஆன் என்ன செய்யல சொல்லல. இது குர்ஆனுடைய ஸ்டேட்மெண்ட், 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹு தஆலா இதை சொல்லிட்டு என்ன சொல்றாண்டா, உங்கள ஏதாவது நீங்கள் இப்படி வித்தியாசங்கள் காண்றீங்கடா, அதெல்லாம் அறிமுகமாகிக் கொள்வதற்கு தான், அதெல்லாம் அறிமுகமாகிக் கொள்வதற்கு தான் என்று சொல்லிவிட்டு, உங்களில் மிக சிறந்தவர் சங்கையானவர் அல்லாஹுடத்தில் யார் தெரியுமா, இந்த உலகத்தில் யார் இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ அவர்தான் என்று அல்லாஹு தஆலா இந்த சூராவுடைய அதாவது 13வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூராவை சிறந்த முறையில் புரிந்து பலவிதமான சகோதரத்துவ உணர்வுகளை ஊட்டக்கூடிய இந்த சூராவை உள்வாங்கி இயன்றளவுக்கு நம்ம முழுமையாக மாற முடியாது விட்டாலும், ஏன்னா சைத்தான் எல்லா உபதேசத்திலையும் பக்கத்தில் வந்துடுவான். இதனால் நம்ம பயான் கேட்குறோம், ஒரு நாள் நம்மளால் மாற முடியாது அது கன்ஃபார்ம் அப்படி என்கின்ற மாதிரி சைத்தான் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுவான், இன்க்ளூடிங் எல்லாம் என்னைக்கு சேர்த்து சைத்தான் என்ன செய்வான், ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுவான். நம்ம இப்போ என்ன நினைக்கணும் தெரியுமா, மாற்றம் என்பது இன்றைக்கிறது நாளைக்கு வரதல்ல, ஒவ்வொரு ஸ்டெப் சின்ன ஸ்டெப் என்ன செய்யறது, நம்ம கால் முன் வைக்கிறது இது அது அப்படி என்று சொல்லி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுக்கிறது, இதே இதுதான் எங்களை முன்னேற்றத்தில் கொண்டு போய் என்ன செய்யும் சேர்க்கும். அல்லாஹு தாலா சகோதரத்துவத்தை பேணி நடக்கூடிய மக்களாக இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. அது கணவன் மனைவி இடம் மட்டுமே சமாதானம் செய்ய வேண்டி பொய் சொல்லலாம், மற்ற விஷயத்துக்கு எப்படி பொருந்தும் அப்படி என்று சொல்லி கடந்த கால கையெழுத்து பிரதி மாதிரி இதில் வந்துக்குது, சரியா, ஏதோ டிஷ்யூல. அதாவது கடந்த கால அதாவது சாரி கணவன் மனைவி இவங்களுக்கு இடையில மட்டும்தானே நம்ம சமாதானப்படுத்தணும் பண்ணுவீங்க, இந்த சமாதானப்படுத்துற இடத்துல அதாவது பொய் சொல்றதாக இருந்தா அது கணவன் மனைவி கடையில மட்டும்தான் நம்ம பொய் சொல்லணும், கணவன் மனைவி கடையில மட்டும்தானே பொய் சொல்லணும், மற்ற பொய் பொதுவாகவும் பொய் சொல்லலாமான்னு கேட்குறாங்க. அப்படி அல்ல, சமாதானப்படுத்துவதற்கு நம்ம பொய் சொல்லணும்டா, சமாதானப்படுத்துறது பொய் சொல்லலாம்ன்றதுக்காக வேண்டி ஸ்டார்டிங்லேருந்தே பொய் ஆரம்பிக்கிறது இல்லை, அடுத்த வழி இல்லை, இப்படி சொல்லித்தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கணும் என்ற நிலைமை வந்தால் அது அனுமதி. இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லலாம் என்று சொன்ன இன்னொரு இடம் என்னன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில, அது எதில், இவர்கள் இருவருடைய உறவு விஷயத்தில், அன்றாடம் பரஸ்பர உறவு விஷயத்தில். வாங்கி தாரீங்களான்னு கேட்கறது வாங்கி தாரன்ட்டு ஏமாத்துறது இல்லை, அதை புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. அதை நினைச்சு பொய் சொல்லலாம் எடுத்துக்காண்டு எல்லாத்தையும் விட்டடிச்சு வாக்கடிச்சு பிளவுகளை உண்டாக்குறது இல்லை, ஏழாண்டா ஏழு அது வேறு, அல்லது அமைதியாகிறது. எதில் போய் கணவன் மனைவி கடையில் இதை சொன்னால் பிரச்சனை வருமா, இதை சொல்லாட்டி பிரச்சனை வருமா, இப்படி சொன்னால் வருமா, இதில் சமாதானமாக இரண்டு பேர் இருக்கணுமா, அதுக்கு என்ன செய்யலாம், கணவன் மனைவி கடையில் பொய் சொல்லலாம் அப்படின்னு குர்ஆன் சொன்னா சொல்லுது. அதே போல சமாதானம் என்பது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய விஷயத்திலும் இரண்டு பேர் சேரணுமா, ஒரு பொய் என்ன செய்யலாம் சொல்லலாம் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.